ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
ஓம் சிவாய நமஹ. சிவாய நமஹ. சிவாய நமஹ. சிவாய நமஹ. சிவாய நமஹ. ஸ்ரீ சிவமகாபுராணம் ஏழாவதான வாயவிய சம்ஹிதை, அதிலே உத்தரகண்டம் அத்தியாயம் 28 முதல் உபமன்யு முனிவர் கூறுகிறார், சிவனையே வழிபடும் சிவாசிரமிகள் கடைபிடிக்க வேண்டிய நைமித்திய விதிகள் சிவாகமங்களில் கூறப்பட்டுள்ளன. அதை இப்பொழுது கூறுகிறேன். அனைத்து மாதங்களிலும் பட்சங்களிலும் வரும் அஷ்டமி, சதுர்தசி, பர்வாக்களான அமாவாசை, பௌர்ணமி மற்றும் தட்சிணாயணம், உத்தராயணம், சைத்திர விஷு புண்ணிய காலம், கிரகண புண்ணிய காலங்கள் ஆகிய விசேஷ தினங்களில் தன் சக்திக்கேற்ப சிவபூஜையை விசேஷமாக செய்ய வேண்டும். ஒவ்வொரு மாதத்தில் வரும் விசேஷ நாட்களில் பிரம்மகூர்ச்சத்தால் சிவாபிஷேகம் செய்து அந்த அபிஷேக தீர்த்தத்தை ஓர் உத்தரணி அளவு வாங்கி கொண்டு அருந்தி பின் அன்று முழுவதும் உபவாசம் இருந்தால் பிரம்மகத்தி முதலிய மகத்தான பெரிய பாவங்கள் அனைத்தும் நீங்கும். பிரம்மகூர்ச்சம் என்பது பஞ்சகவியத்துடன் தர்பைப்புல் வழியாக சிந்தும் தீர்த்தத்தையும் சேர்ப்பது. தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தில் இறைவருக்கு கற்பூர நீராஜனம் காட்டுதல் விசேஷம். மாசி மாதத்தின் மகா நட்சத்திரத்தன்று நெய்யபிஷேகம் செய்தல், நல்ல கம்பளியை தானம் செய்தல் விசேஷம். பங்குனி மாதத்தின் உத்தர நட்சத்திரத்தில் சிவபிரானுக்கான பிரம்மோற்சவத்தை ஆரம்பிக்கவும். சித்திரை மாத சித்ரா பௌர்ணமி என்று டோலோத்சவம் அதாவது உஞ்சல் உற்சவம் விசேஷம். வைகாசியில் விசாக நட்சத்திரத்தில் புஷ்பாஞ்சலி, ஆனி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் குளிர்ந்த நீர் நிறைந்த கலசத்தால் அபிஷேகம், ஆடியில் உத்திராட நட்சத்திரத்தில் பவித்ரோத்சவம், ஆவணியில் வரும் அவிட்ட நட்சத்திரத்தில் நல்ல மண்டபங்கள் அமைத்து சிவபூஜை செய்தல், புரட்டாசியில் பூராட நட்சத்திரத்தில் தெப்போத்சவம், ஐப்பசியில் சதய நட்சத்திரத்தில் பாயசம் மற்றும் நல்ல வெண்பொங்கல் நிவேதனமும், ருத்ரேகாதசி ஹோமமும் செய்தல், கார்த்திகை மாதம் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தில் 1000 திருவிளக்கு ஏற்றுதல், மார்கழி மாத திருவாதிர நட்சத்திரத்தில் சிவபிரானை நெய்யினால் அபிஷேகம் செய்தல் மிகவும் விசேஷம். குறிப்பிட்ட இக்காலங்களில் செய்ய இயலாதவர்கள் தினம் செய்வதைக் காட்டிலும் சற்று அதிகமாக சிவபூஜை செய்யலாம். மேலும் வீட்டில் நடக்கும் உபநயனம் மற்றும் விவாகம் போன்ற விசேஷ தினங்களிலும் மனம் கலங்கியிருக்கும் போதும் தீக்கனவு மற்றும் தீயவற்றை கண்டாலும் உத்பாதகமான காலங்களிலும் நோயுற்ற காலங்களிலும் நீராடுதல், பூஜித்தல், ஜபித்தல், தியானம் செய்தல், ஹோமம் செய்தல், தானமளித்தல் முதலியன செய்யலாம். சிவாக்னி அணையுமானால் மறுபடியும் அதை உண்டாக்கி ஹோமம் தொடங்கவும். இவ்வாறு சிவாச்சரணையிலேயே ஒன்று இருப்பவனுக்கு இப்பிறவியிலேயே இறைவன் முக்தியை அளிக்கிறார். இவ்வாறு செய்ய இயலாமல் இதில் பாதியை செய்பவன் இருமுறை செய்து சிவஞானம் பெற்று சிவசாயுஜ்யத்தை பெறுகிறார். இதில் கால் பங்கு செய்பவன் உடல் அழிந்தபின் புவனங்களையும் அண்டங்களையும் கடந்து புருஷத்தன்மையை பெற்று மலையரசன் மகள் மணாளரான சிவனது திருக்கையிலேயே அடைகிறான். இதற்குள் அவன் 1000 யுகங்கள் பலவாறான போகங்களை துய்த்து செய்த புண்ணியம் அழிந்ததும் புவியில் உயர்ந்த குலத்தில் பிறந்து முற்பிறவி மனப்பதிவுகளால் உலகியல் வாழ்வான விலங்கு வாழ்க்கையை விடுத்து சிவ தர்மத்திலேயே ஒன்று இருப்பான். அத்தர்மத்தின் பெருமையாலே இறைவனை சிந்தித்திருந்தே சிவபுரமான திருக்கையிலேயே அடைவான். இவன் திரும்ப பிறவி பெறுவதில்லை. உலகியல் விஷய சுகத்தில் கொண்ட ஈடுபாடு போல் சிவபிரானிடம் பக்தியை கொண்டவனாகில் அவன் சிவ தர்மங்களை செய்தோ அல்லது செய்யாமலோ முக்தியை பெறுவான். சிவ அன்பு கொண்டவன் திரும்ப பிறவி எடுப்பதில்லை. ஆகவே எப்படியாவது சிவதர்மம் சிவபக்தியை கை கொள்ளவன். இதில் எவருடைய கட்டாயமும் இல்லை. உண்மையில் இயற்கையின்படி நிர்பந்தமோ மிகைப்பட பேசுவதோ தேவையில்லை. புண்ணிய பதிவுகளின் பெருமையால் நாத்திகளுக்கும் இது பிடித்திருக்கலாம். அவரவரது இயல்பான குணமே இதற்கு காரணம். ஆகவே தனக்கு மங்களங்கள் வேண்டுமென்றால் நன்கு ஆராய்ந்து சிவதர்மத்தில் ஈடுபடலாம். தனக்கு மங்களங்கள் வேண்டுமென்றால் நன்கு ஆராய்ந்து சிவ தர்மத்தில் ஈடுபடலாம். உபமன்யு முனிவர் கூறுகிறார், இதுவரை நித்திய நைமித்திகமான கர்மாவின் விதிமுறைகளை கூறினேன். இனி காமிய கர்மத்தை பற்றி கூறுவேனாக. காமிய கர்மா இகபர உலக பயன்களை தரக்கூடியது. சைவ சமயத்தவர்களும் மகேஸ்வர விரதம் பூண்டவர்களும் முறையே உள்ளும் புறமும் இதை செய்ய வேண்டும். சிவனுக்கும் மகேஸ்வரருக்கும் வேறுபாடு உண்டோ இல்லையே? அதுபோலத்தான் சைவர்களுக்கும் மகேஸ்வர விரதம் பூண்டவர்களுக்கும் இடையில் அதிக வேறுபாடு ஒன்றும் இல்லை. சிவனையே அடைக்கலமாக கொண்டு ஞான வேள்வியில் ஈடுபாடு கொண்டவர்களாகில் அவர்களை சைவர்கள் என்கின்றனர். கர்ம வேள்வியில் ஈடுபாடு கொண்டு சிவனை நம்பியவர்கள் மகேஸ்வரர்கள். ஞான வேள்வியை கைகொண்ட சிவனடியார்கள் வெளித்தோற்றமின்றி தன்னுள் கர்மங்களை மானசீகமாக செய்து வருவார்கள். கர்மயோகத்தில் ஈடுபாடு கொண்ட மகேஸ்வரர்கள் வெளியில் புலப்படும்படியான பொருட்களை கொண்டு வெளியில் தெரியுமாறு சிவபூஜை, சிவ வேள்வி முதலியன செய்வர்.
இனி கூறப்படும் கர்மாவின் செயல்முறையில் வேறுபாடு ஒன்றுமில்லை. முதலில் மனம் கழித்து மகிழும் செயல் புரியும் நிலத்தை, நிலத்தின் மனம், நிறம், சுவை முதலியன மூலம் முறைப்படி சோதனை செய்து மேலே பந்தல் தோரணங்கள் இட்டு அவ்விடத்தை பசுஞ்சாணத்தால் நன்கு மெழுகி கண்ணாடி போல மெளிரும்படி செய்யவும். பின் ஆகாசாஸ்திரப்படி கிழக்கில் ஒரு முழ அளவோ இரண்டு முழ அளவோ இருக்குமாறு மண்டலம் அமைக்கவும். அதன் நடுவில் எட்டு தடங்கள் கொண்டதாக அழகிய தாமரை மலரை வரைக. இதன் நடுவில் கர்ணிகை இருக்க வேண்டும். முடிந்தவரை அழகாக முத்துக்கோலம் போடுக. அது அழகாகவும் ஐந்து ஆபரணங்கள் கொண்டதாகவும் இருக்கட்டும். வரைந்த மண்டலத்தின் தாமரை கோலத்தின் எட்டு தடங்களிலும் கிழக்கிலிருந்து பலமாக அனிமா முதலிய எண்வகை சித்திகளையும், அதன் கேசரங்களில் சக்திகளோடு கூடிய வாமதேவர் முதலிய எட்டு ருத்ரர்களையும், தாமரையின் கர்ணிகையான நடுப்பகுதியில் வைராக்கியத்தையும், தாமரை பீஜங்களான விதைகளில் நவசக்திகளையும் கற்பனை செய்து தாபிக்கவும். தாமரையின் கந்தம் எனப்படும் அடிப்பகுதியில் சிவ தர்மத்தையும், நாளத்தில் சிவஞானத்தையும் பாவனை செய்யவும். கர்ணிகைக்கு மேல் அக்னிமண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலத்தை மனதினால் கற்பனை செய்யவும். இம்மூன்று மண்டலங்களுக்கும் மேலே சிவதத்துவம், வித்யாதத்துவம், ஆத்மதத்துவம் என்ற மூன்று தத்துவங்களையும் சிந்தனை செய்யவும். இம்மாதிரியான மானசீகமாக கற்பனை செய்யப்பட்ட தாமரியாசனத்தில் ஐந்து ஆபரண தேவதைகளுடன் நறுமணப் பூக்களால் அலங்கரித்துக் கொண்டு அமைதியாக சுகமாக பார்வதி பிராட்டியோடு சேர்ந்து விற்றிருக்கும் சிவபரம்பொருளை ஆகமசாஸ்திரத்தில் கூறியுள்ளபடி பூஜிக்கவும். இவ்வாறு விற்றிருக்கும் இறைவர் எவ்வாறு விளங்குகிறார் தெரியுமா? தூய வெண்ணிறமாக ஒளிரும் படிகமணி போன்ற திருமேனியுடன் அமைதியாக குளிர்ந்து விற்றிருக்கிறார். மின்னல் கூட்டம் போல் ஒளிரும் சடைமுடி, அன்றலர்ந்த செந்தாமரை என்ன திருமுகம், திருமுகத்தில் ஒருவித புன்சிரிப்பு, உள்ளங்கைகளும் உள்ளங்கால்களும் செந்தாமரை போல இளஞ்சிவப்பு நிறம், இலக்கணத்திற்கு இலக்கணம் வகுக்கும் திருமேனி, திருமேனி முழுவதும் திரு ஆபரணங்கள், திருக்கரங்களில் உயர்ந்த திரு ஆயுதங்கள், திருமேனியில் நறுமணச் சந்தனப்பூச்சு, ஐந்து திருமுகங்கள், பத்து திருக்கரங்கள், சடைமுடியில் அரைவடிவான இளம்பிறை, கிழக்கு நோக்கிய திருமுகம், காலை நேர இளம் வெயில் போன்ற அழகிய இளஞ்சிவப்பு, செந்தாமரை போன்ற மூன்று திருக்கண்கள், தெற்கு நோக்கிய திருமுகம் நீருண்ட கார்மேகம் போன்ற கருப்பு நிறம், அம்முகத்தின் புருவங்கள் நிமிர்ந்துள்ளன, பார்க்கவே பயங்கரமானது, சிவந்து உருண்ட திருக்கண்கள் தித்திப்பற்களுடன் இருப்பதால் முகமே பார்ப்பதற்கு விகாரமாகத்தன் விடுகிறது, துடிக்கும் உதடுகளோ வெற்றி கொள்ள இயலாதது போல் காண்கிறது. வடக்கு நோக்கிய முகம் பவழ நிறம், கருத்து சுருண்ட கேசம், கேளிக்கையில் ஆர்வம் கொண்டது போன்ற விலாசத்தோடு விளங்கும் முக்கண்கள், தரையில் அரைவட்ட வடிவான சந்திர முகுடம், சிவபிரானது மேற்கு நோக்கிய திருமுகம் பௌர்ணமி சந்திரனை போன்று இனிமையாக முக்கண்கள் கொண்டதாகவும் விளங்குகிறது. திருமுடியில் சந்திரகளை பார்ப்பதற்கு இனிமையான அழகான திருமுகம், புன்சிரிப்போ அடியார்கள் உள்ளத்தை கொள்ளை கொள்வது. இறைவரது ஐந்தாவது திருமுகம் தூய படிகமணி போன்றது. தலையிலே இளம்பிறை, அமைதி தழுவும் திருமுக தாமரை போன்ற அழகிய மூன்று திருக்கண்கள். இவ்வாறு விளங்கும் சிவபரம்பொருள் தன் வலக்கரங்களில் முத்தலை சூலம், பரசு அதாவது மழு, வச்சிரப்படை, கத்தி மற்றும் தீயையும், இடது திருக்கரங்களில் சர்ப்பம் அதாவது பாம்பு, பானம் அதாவது அம்பு, மணி, பாசம் மற்றும் அங்குசமும் ஏந்தியவராக காட்சியளிக்கிறார். இறைவரது திருமேனியில் திருவடி முதல் முழந்தாள் வரை நிவர்த்திகளையும், தொப்புள் வரை பிரதிஷ்டாகளையும், திருக்கழுத்து வரை வித்யாகளையும், நெற்றி வரை சாந்திகளையும், உச்சி வரை சாந்தி தீதகளையும் விளங்குகின்றனர். இவ்வாறு இறைவர் ஆறு அத்துவாக்களில் வியாபித்தும் ஐந்து திருக்கலைகளை திருமேனியாக கொண்டவராயும் விளங்குகிறார். இறைவனின் திருமுகுடம் ஈசான மந்திரம், உன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளான இறைவரின் திருமுகம் தத்புருஷ மந்திரம், இதயமோ அகோர மந்திரம், இறைவரின் மறைவிடம் குஹ்யபாகம் வாமதேவ மந்திரம், திருவடிகளே சத்யோஜாத மந்திரம், 38 கலைகளை கொண்டது அவரது திருமேனி. இதில் ஆசிரியர் ஒரு குறிப்பு தருகிறார். கலை, காலம், நியதி, வித்யை, ராகம், பிரகிருதி மற்றும் குணம் இவை ஏழு தத்துவங்களும், ஐம்பெரும் பூதங்கள், ஐந்து தன்மாத்திரைகள், பத்து புலன்கள், நான்கு அந்தக்கரணங்கள், சப்தம் முதலிய ஐந்து விஷயங்கள், இவை 36 தத்துவங்கள். இவை அனைத்தும் ஜீவனின் சரீரத்தில் உள்ளன. பகவானது திருமேனியோ சின்மயம், சக்தி ஸ்வரூபம் மற்றும் மந்திரமயமானது என்கின்றனர். இந்த இரண்டு தத்துவங்களையும் ஒன்று சேர்க்க 38 கலைகள் ஆகின்றன. அனைத்து சராசரங்களும் இறைவரது திருமேனி என்பதால் அவரது மூர்த்தியை 38 கலைகள் மயமானது என்கிறார்கள். இவ்வாறின்றி ஐந்து ஸ்வரங்கள் அதாவது உயிரெழுத்துக்கள், 33 வியஞ்சனங்கள் அதாவது மெய்யெழுத்துக்கள் ஆக 38 கலைகளாக அவரது திருமேனி ஆகின்றன. இது உரையாசிரியனுடைய குறிப்பு. இங்கே தொடர்கிறோம். மேலும் இறைவனது திருமேனி அமுதல் க்ஷவரை 51 மாத்திருக அக்ஷரங்களை கொண்டது. ஈசான சர்வ வித்யானாம் முதலிய 5 மந்திரமயமானது. ஓங்காரமான பிரணவமயமானது. ஹம்சஸ்வோகம் என்கிற சக்தியோடு கூடியது. ஒழுத்தெருமேனியிலும் இச்சாசக்தி, வலதுபுறம் ஞானசக்தி, இடதுபுறம் கிரியாசக்தி விளங்குகின்றன. ஆகவே அவர் 3 தத்துவமயமானவர். அதாவது ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம் ஆகிய 3 அவரது ஸ்வரூபம். இறைவரான சதாசிவன் வித்யாமூர்த்தியே, இவ்வாறுதான் அவரை தியானிக்க வேண்டும். மூல மந்திரமான 5 இறைவனை கற்பனை செய்து மும்மலங்களும் நீங்கியதாக நினைத்து மூலமந்திரம் கூறி சகலீகரணம் செய்து மூல மந்திரத்தினாலேயே பாத்தியம் முதல் விசேஷ அர்க்கியம் சமர்ப்பித்தல் வரை முறைப்படி முடித்து பூஜை செய்யவும். பின் இறைவியோடு தழுவி நிற்கும் இறைவனை முன்சொன்ன மூர்த்தியில் எழுந்தருள வேண்டி ஆவாகனம் செய்து கந்தம் முதலிய 5 உபசாரங்களோடு பூஜை செய்யவும். பிரம்ம மந்திரங்கள் 5, அங்கன்யாச மந்திரங்கள் 6, மாத்திருகா மந்திரங்கள் 51, பிரணவமான ஓங்காரம், சக்தி பஞ்சாட்சரி, சாந்தி பஞ்சகம் மற்றும் உள்ள ஸ்ரீரத்ரம் முதலிய வேத மந்திரங்கள் அல்லது திருவைந்தெழுத்து மட்டுமாவது ஓதி சிவபூஜையை செய்ய வேண்டும். பாத்தியம் 60 முதல் நிவேதனம், தாம்பூலம், முகசுத்தி அதாவது கொண்டூஷம் முதலியன தந்து நீராஜனம் காட்டி வலம் வந்து வணங்கி வேண்டி பின் இஷ்ட தேவதையான பரம்பொருளை விசர்ஜனம் செய்வதற்கு முன் பஞ்சாபரண பூஜையை தொடங்க வேண்டும். உபமுனிவர் கூறுகிறார், யாதவ குல விளக்கே ஸ்ரீ கிருஷ்ணா, இறைவன் இறைவி இவர்களுக்கு வலதுபுறத்தில் முதலில் ஸ்ரீ கணேசரையும் முருகனையும் சந்தனம் முதலிய 5 உபசாரங்களால் புஜிக்க வேண்டும். அதன்பின் இவர்களைச் சுற்றி நாற்புறம் ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் வரையிலான பஞ்சபிரம்ம மூர்த்திகளையும் அவர்களது சக்திகளோடு பூஜிக்கவும். இது முதல் ஆவரண பூஜை. இந்த முதல் ஆவரணத்தில் தென்கிழக்கில் ஹிருதயாய நமஹ என்று தொடங்கி அஸ்திராய பிட்டு வரையிலான 6 அங்க தேவதைகளையும், கிழக்கில் தொடங்கி வாமை, ஜேஷ்டை, ருத்ராணி, காளி, கலவிகரணி, பலவிகரணி, பலப்பிரமதனி, சர்வபூத தமனி முதலிய சக்திகளோடு கூடிய வாமர், ஜேஷ்டர், ருத்ரர், காலர், கலவிகர்ணர், பலவிகர்ணர், பலப்பிரமதனர், சர்வபூத தமனர் முதலிய 8 ருத்ரர்களையும் பூஜிக்கவும். இதில் நம் விருப்பமே முக்கியம். இதுவரை முதல் ஆவரணம் பற்றி கூறினேன். இனி 2 ஆவரணத்தை கூறுகிறேன். கிழக்கில் இருக்கும் தளத்தில் அனந்தனையும் அவருக்கு இடதுபுறம் அவரது சக்தியையும் பூஜிக்கவும். தெற்கு தளத்தில் சக்தியோடு கூடிய சுக்ரதேவரையும், மேற்கு தளத்தில் சக்தியோடு கூடிய சிலோத்தமரையும், வடக்கு தளத்தில் சக்தியோடு கூடிய ஏகநேத்திரரையும், வடகிழக்கு கோணத்தில் உள்ள தளத்தில் ஏகருத்ரர் அவருடைய சக்தியையும், தென்கிழக்கு தளத்தில் சக்தியோடு கூடிய திரிமூர்த்தியையும், தென்கிழக்கு தளத்தில் சக்தி கோடி கூடிய திரிமூர்த்தியையும், தென்மேற்கில் ஸ்ரீகண்டர் அவரது சக்தியையும், வடமேற்கு தளத்தில் சக்தியோடு கூடிய சிகண்டீசரையும் பூஜிக்கவும் என்று விதை சொல்கிறேன். இனி 2 ஆவரணத்தை கூறுகிறேன். கிழக்கில் இருக்கும் தளத்தில் அனந்தனையும் அவருக்கு இடதுபுறம் அவரது சக்தியையும் பூஜிக்கவும். தெற்கு தளத்தில் சக்தியோடு கூடிய சுக்ரதேவரையும், மேற்கு தளத்தில் சக்தியோடு கூடிய சிலோத்தமரையும், வடக்கு தளத்தில் சக்தியோடு கூடிய ஏகநேத்திரரையும், வடகிழக்கு கோணத்தில் உள்ள தளத்தில் ஏகருத்ரர் அவருடைய சக்தியையும், தென்கிழக்கு தளத்தில் சக்தியோடு கூடிய திருமூர்த்தியையும், தென்மேற்கில் ஸ்ரீகண்டர் அவரது சக்தியையும், வடமேற்கு தளத்தில் சக்தியோடு கூடிய சிகண்டீசரையும் பூஜிக்கவும். சக்கரவர்த்திகள் அதாவது சக்கரத்தில் உள்ள அனைத்து தேவதைகளையும் இந்த 2 ஆவரணத்தில் பூஜிக்க வேண்டும். 3 ஆவரணத்தில் கிழக்கில் தொடங்கி பவர், சர்வர், ஈசான, ருத்ரர், பசுபதி, உக்ரர், பீமர், மகாதேவர் என்கிற 8 மூர்த்திகளையும் அவர்களது சக்திகளோடு சேர்ந்து பூஜிக்கவும். மேலும் இதே ஆவரணத்தில் மகாதேவர் முதலிய 11 மூர்த்திகளையும் அவர்களது சக்தியோடு சேர்த்து பூஜிக்க வேண்டும். அந்த 11 மூர்த்திகள் மகாதேவர், சிவன், ருத்ரன், சங்கரன், நீலலோகிதர், ஈசானன், விஜயன், பீமன், தேவதேவர், பகவோத்தவர் மற்றும் கபர்தீசர் அல்லது கபாலீசர். இவர்களது சக்திகள் முறையே தீ தேவி, விருத்தி தேவி, உஜனாதேவி, உமாதேவி, நித்தேவி, சர்பிதேவி, இளாதேவி, அம்பிகா தேவி, இராவதி தேவி, சுதா தேவி, தீக்ஷா தேவி என்பவர்கள். இந்த 11 ருத்ரர்களில் முதல் 8 ருத்ரமூர்த்திகளையும் தென்கிழக்கில் உள்ள தளத்திலிருந்து தொடங்கி கிழக்கு வரை 8 திசைகளிலும் பூஜிக்கவும். தேவதேவரை கிழக்கில் உள்ள தளத்தில் ஆவாகனம் செய்து பூஜிக்கவும். ஈசானரை மறுபடியும் தென்கிழக்கு தளத்தில் பூஜிக்கவும். இவர்கள் இருவருக்கும் இடையில் பவோத்பவரை பூஜிக்கவும். கபாலீசர் அல்லது கபர்தீசரையும் அங்கேயே பூஜிக்கவும். பின் 3 ஆவரணத்தில் கிழக்கில் ரிஷபராஜரையும், தெற்கில் நந்தியையும், வடக்கில் மகாகாலரையும், தென்கிழக்கில் சாஸ்தாவையும், தெற்கு தளத்தில் 8 மாத்திருகா தேவதைகளையும், தென்மேற்கு தளத்தில் கணேசரையும், மேற்கு தளத்தில் கார்த்திகேயரையும், வடமேற்கு தளத்தில் ஜேஷ்டாதேவியையும், வடக்கு தளத்தில் கௌரியையும், வடகிழக்கில் சண்டனையும் பூஜிக்கவும். சாஸ்தா, நந்தி இவர்களுக்கு இடையில் ரிஷபமுனிவரையும் பூஜிக்கவும். மகாகாலருடைய வடக்கு புறத்தில் பிங்களரையும், சாஸ்தா மற்றும் மாத்ருகாதேவிகளுக்கு இடையில் பிங்கி முனிவரையும், மாத்ருகாதேவிகள் கணேசர் இவர்களுக்கு இடையில் வீரபத்ரரையும், கந்தர் கணேசர் இவர்களுக்கு இடையில் சரஸ்வதி தேவியையும், ஜேஷ்டா கார்த்திகேயர் இவர்களுக்கு இடையில் சிவனையே பூஜித்து வரும் ஸ்ரீதேவியையும், ஜேஷ்டை கௌரி அதாவது கணாம்பா இவர்களுக்கு இடையில் மகாமாயையையும் பூஜிக்கவும். கணாம்பா அதாவது கௌரி, கணாம்பா சண்டர் இவர்களுக்கு இடையில் துர்கா தேவியை பூஜிக்கவும். இதே மூன்றாவது ஆவரணத்தில் சிவானுசரர்களான ருத்ரகணம், பிரமதகணம், பூதகணம் ஆகியவர்களை பூஜிக்கவும். இவர்கள் அனைவரும் பல பல திருமேனி கொண்டவர்கள், தங்கள் தங்கள் சக்திகளோடு கூடியிருப்பவர்கள். இதன் பின் இறைவியின் தோழிகள் அனைவரையும் ஒருமனதோடு தியானித்து பூஜிக்கவும். இவ்வாறு மூன்றாவது ஆவரணத்தில் முறைப்படி விரிவாக பூஜித்தபின் அந்த ஆவரணத்தின் வெளிப்புறம் நான்காவது ஆவரண தேவதைகளை பூஜிக்க வேண்டும். கிழக்கு தளத்தில் சூரியன், தெற்கில் பிரம்மா, மேற்கில் ருத்ரன், வடகிழக்கில் விஷ்ணு ஆகியவர்களை பூஜிக்கவும். இந்நான்கு தேவதைகளுக்கும் தனித்தனி ஆவரணங்கள் உண்டு. கிழக்கில் சூரியனது ஆவரண பூஜை, இதில் சூரியனது முதல் ஆவரணத்தில் ஆறு அங்க தேவதைகள் தீப்தா முதலிய சக்திகளை பூஜிக்கவும். அவர்களது பெயர் தீப்தா, சூக்ஷ்மா, ஜயா, பத்ரா, விபூதி, விமலா, அமோகா, வித்யுதா. இவர்கள் கிழக்கு முதல் என் திசைகளிலும் வரிசையாக இருப்பவர்கள். சூரியனது இரண்டாவது ஆவரணத்தில் கிழக்கு முதல் வடக்கு வரை சக்திகளோடு கூடிய ஆதித்யன், பாஸ்கரன், பானு, ரவி ஆகிய நால்வரையும் சக்திகளோடு பூஜிக்கவும். மேலும் அர்க்கன், பிரம்மா, ருத்ரன், விஷ்ணு என்கிற நால்வரையும் நான்கு திசைகளிலும் முறையே பூஜிக்கவும். கிழக்கில் விஸ்தரா, தெற்கில் சுதரா, மேற்கில் போதினி, வடக்கில் அப்யாயினி ஆகியவர்களை பூஜிக்கவும். வடகிழக்கு கோணத்தில் உஷை, தென்கிழக்கில் பிரபா, தென்மேற்கில் பிரக்ஞா, வடமேற்கில் சந்தியா ஆகியவர்களையும் பூஜிக்கவும். இவர்கள் அனைவரையும் இரண்டாவது ஆவரணத்தில் பூஜிக்கவும். சூரியனது மூன்றாவது ஆவரணத்தில் சோமன், மங்களன் ஆன அங்காரகன், புத்திகாரகனான புதன், பிரகஸ்பதியான குரு பகவான், தேஜோவானான சுக்கிரன், சனேஸ்வரர், புகை நிறமுள்ள ராகுகேது முதலியவர்களை கிழக்கு முதலிய திசைகளில் பூஜிக்கவும். அல்லது இரண்டாவது ஆவரணத்திலேயே 12 ஆதித்யர்களையும், மூன்றாவது ஆவரணத்தில் 12 ராசி தேவதைகளையும் பூஜிக்கவும். இதற்கு வெளிப்புறத்தில் 7 கணங்களுக்கும் 4 புறங்களிலும் பூஜிக்கவும். இங்கேயே ரிஷிகள், தேவர்கள், கந்தர்வர்கள், நாகர்கள், அப்சரசர்கள், கிராமணிகள், யக்ஷர்கள், யாதுதானர்கள், வேதமயமான 7 குதிரைகள், வானகிரியர் என்கிற ரிஷிகள் ஆகியவர்களுக்கும் பூஜையை செய்க. இவ்வாறு சூரிய தேவருக்கான பூஜையை முடித்து பின் பிரம்மதேவருக்கான 3 ஆவரண பூஜைகளை செய்யவும். தெற்கில் பிரம்மதேவரது ஆவரண பூஜை. முதல் ஆவரணத்தில் கிழக்கில் ஹிரண்யகர்ப்பன், தெற்கில் விராட், மேற்கில் காலன், வடக்கில் புருஷன் என்கிற 4 பிரம்மாக்களை பூஜிக்கவும். ஹிரண்யகர்ப்பர் என்கிற பிரம்மா தாமரை நிறத்தவர், விராட் பிரம்மா வெளுத்தவர், கால பிரம்மா வைபோல் கருத்தவர், புருஷ பிரம்மா படிக்கம் போல் துய நிறத்தவர். முக்குணங்கள் ராஜசம், தாமசம், சாத்விகம் என்கிற 4 முதல் ஆவரணத்தில் 4 திசைகளிலும் வரிசைப்படி உள்ளனர். இரண்டாவது ஆவரணத்தில் கிழக்கு முதற் கொண்டு உள்ள தளங்களில் முறையே சனத்குமாரர், சனகர், சனந்தனர், சனாதனர் என்கிற 4 பூஜை செய்ய வேண்டும். பின்பு மூன்றாவது ஆவரணத்தில் 11 பிரஜாபதிகளை பூஜிக்கவும். இவர்களில் முதல் 8 பேர்களை வரிசையாக 8 திசைகளிலும் பின்னுள்ள 3 கிழக்கு, தெற்கு, மேற்கில் வைத்து பூஜிக்கவும். இந்த 11 பிரஜாபதிகள் தட்சன், ருச்சி, பிருகு, மரீஷி, அங்கிரஸ், புலஸ்தியர், புலகர், கிரது, அத்ரி, காஷ்யபர், வசிஷ்டர் என்பவர்களே. இவர்களோடு இவர்களது மனைவிகளான பிரசூதி, ஆகூதி, கியாதி, சம்பூதி, திருதி, ஸ்மிருதி, க்ஷமா, சன்னதி, அனசூயை, தேவமாதாவான அதிதி மற்றும் அருந்ததி. இந்த ரிஷிபத்னிகள் அனைவரும் சிறந்த கற்பரசிகள், சிவபூஜையே பெரும் பேர் என்றிருப்பவர்கள், ஒளிமிக்கவர்கள், அழகுக்கு அழகானவர்கள். இவ்வாறு இல்லையெனில் முதல் ஆவரணத்தின் 4 வேதங்கள், இரண்டாவது ஆவரணத்தில் இதிகாச புராணங்கள், மூன்றாவது ஆவரணத்தில் தர்மசாஸ்திரங்களோடு அனைத்து வைதிக வித்தைகள் அதாவது வேதசம்பதமான நூல்கள் ஆகியனவற்றிற்காக எல்லா திசைகளிலும் 4 பூஜிக்கலாம். 4 வேதங்களை கிழக்கு முதல் 4 திசைகளிலும், மற்ற நூல்களை நம் விருப்பப்படி 4 பிரித்துக் கொண்டு 4 புறங்களிலும் பூஜிக்கலாம். இவ்வாறு தெற்கு புறத்தில் பிரம்மதேவருக்கான 3 ஆவரணங்களின் பூஜையை செய்து, மேற்கில் ருத்ரருக்கான ஆவரண பூஜையை செய்க. மேற்கில் ருத்ரதேவரது ஆவரண பூஜை. ஸ்ரீ ருத்ரனது முதல் ஆவரணத்தில் ஈசானன் முதலிய 5 பிரம்மங்களும், ஹதயம் முதலிய 6 அங்க தேவதைகளும் பூஜிக்கப்படுகின்றன. இரண்டாவது ஆவரணம் வித்யேஸ்வரர்களது, அதாவது பாசுபத மதத்தில் வித்யேஸ்வரர்கள் எண்மர் என்று கூறப்பட்டுள்ளது. அவர்கள் பெயர் அனந்தன், சுக்மன், சிலோத்தமன், ஏகநேத்திரன், ஏகருத்ரன், திரிமூர்த்தி, ஸ்ரீகண்டன், ஸ்ரீகண்டி என்பது. இவர்களை கிழக்கிலிருந்து தொடங்கி வரிசையாக என் திசைகளிலும் பூஜிக்கலாம். இரண்டாவது ஆவரணத்தில் இவர்களது பூஜைதான் கூறப்பட்டுள்ளது. மூன்றாவது ஆவரணத்தில் வேறுபாடுகள் உண்டு. ஆகவே அதை பற்றி இப்போது கூறுகிறேன். இந்த ஆவரணத்தில் கிழக்கு முதல் தொடங்கி என்கிற வரிசையில் முக்குணம் முதலிய நான்கு மூர்த்திகளை பூஜிக்க வேண்டும். கிழக்கில் முக்குணங்களுக்கும் இருப்பிடமான இவ்வுலகுக்கு ஆதாரமாக விளங்குவதால் திரிகுணர் என்ற பெயர் கொண்ட சிவபிரானை மகாதேவரை பூஜிக்க வேண்டும். தெற்கில் ராஜசன் என்ற பெயர் பெற்ற படைத்தல் கடவுளான பிரம்மரை பூஜிக்கவும், இவரை பவன் என்று அழைப்பவர். மேற்கில் தாமச புருஷரான அக்னியை பூஜிக்கவும், இவரை அழிக்கும் கடவுளான ஹரன் என்று கூறுவர். வடக்கில் சாத்விக புருஷரும் சுகத்தை அளிப்பவருமான விஷ்ணுவை பூஜிக்கவும், இவரை உலகை காக்கும் நிடன் என்று அழைப்பர். இம்மாதிரியே மேற்கில் சிவரூபனான சம்புவை பூஜிக்கவும், இவர் 25 தத்துவங்களுக்கும் சாட்சியாக விளங்கும் 26வது தத்துவ சுரூபர். இவரை பூஜித்து பின் வடக்கு திசையில் விஷ்ணு பகவானை பூஜிக்கவும். இதிலே ஆசிரியருடைய குறிப்பு, சாங்கிய தத்துவத்தில் 24 பிராகிருத தத்துவங்களுக்கு சாட்சியாக ஜீவனை, அதாவது ஜீவாத்மாவை 25வது தத்துவமாக கூறப்பட்டுள்ளது. இந்த 25 தத்துவங்களையும் தாண்டி சர்வசாட்சியாக விளங்கும் பரமனான சிவபரம்பொருளே 26வது தத்துவ சுரூபராகும். தொடர்கிறோம். வடக்கில் ஸ்ரீ விஷ்ணுவின் ஆவரண பூஜை. இவரது முதலாவது ஆவரணத்தில் கிழக்கில் வாசுதேவர், தெற்கில் அனிருத்தர், மேற்கில் பிரத்யும்னன், வடக்கில் சங்கர்ஷணன் என்பவர்களை ஆவாகனம் செய்து பூஜிக்கவும். இதுவே முதல் ஆவரண பூஜை. இரண்டாவது ஆவரணத்தில் மத்சியர், கோர்மர், வராகர், நரசிம்மர், வாமனர், ஸ்ரீராமர், ஸ்ரீ கிருஷ்ணனான தாங்கள், ஹைக்ரீவர் என்பவர்களை பூஜிக்கவும். மூன்றாவது ஆவரணத்திலோ கிழக்கில் சுதர்சன சக்கரம், தெற்கில் எங்கும் வீண் போகாததான நாராயணாஸ்தம், மேற்கில் பாஞ்சசன்யம் என்கிற திருச்சங்கம், வடக்கில் இறைவரது சாங்கம் என்கிற வில் ஆகியனவற்றை பூஜிக்கவும். இவ்வாறு மூன்று ஆவரணங்களோடு கூடிய எங்கும் பரவி நிற்கும் விஸ்வன் என்றழைக்கப்படும் பரமனான ஸ்ரீஹரி விஷ்ணுவை மூர்த்தியில் பாவித்து பூஜிக்கவும். இவ்வாறு ஸ்ரீ விஷ்ணுவின் நான்கு வியூகமூர்த்திகளை பூஜித்து பின் அவர்களது சக்திகளையும் பூஜிக்கவும். பிரபையை தென்கிழக்கிலும், சரஸ்வதியை தென்மேற்கிலும், கணாம்பிகையை வடமேற்கிலும், லக்ஷ்மியை வடகிழக்கிலும் பூஜிக்கவும். இதே போல பானு முதலிய மூர்த்திகளையும் அவர்களது சக்தி தேவதைகளையும் பூஜித்து பின் அதே ஆவரணத்தில் கிழக்கில் தொடங்கி இந்திரன், அக்னி, யமன், நிருத்தி, வருணன், வாயு, சோமன், குபேரன், ஈசானன் என்கிற எண் திசை பாலகர்களையும் பூஜிக்க வேண்டும். இவ்வாறு நான்காவது ஆவரண பூஜையை முறைப்படி செய்து அந்த ஆவரணத்தின் வெளிப்புறம் ஐந்தாவது ஆவரணத்தில் சிவபிரானது திரு ஆயுதங்களை பூஜிக்கவும். கிழக்கில் வஜ்ரப்படை, தென்கிழக்கில் பரசு அதாவது மடு, தெற்கில் பானம் அதாவது அம்பு, தென்மேற்கில் கத்தி, மேற்கில் பாசம், வடமேற்கில் அங்குஷம், வடக்கில் பினாகம், வடகிழக்கில் ஒளிமுகுந்த முத்தலைச்சூலம் ஆகியனவற்றை பூஜித்தபின் மேற்கு நோக்கியுள்ள கோப வடிவாக வச்சிருக்கும் க்ஷேத்திரபாலகரை பூஜிக்கவும். இவ்வாறு ஐந்து ஆவரண பூஜைகளையும் முறைப்படி பூஜித்து பின் அனைத்து ஆவரண தேவதைகளையும் தாண்டி வெளிப்புறத்திலோ அல்லது இந்த ஐந்தாவது ஆவரணத்திலேயோ கிழக்கில் மாத்ருகா தேவதைகளோடு கூடிய நந்திகேஸ்வரரை பூஜிக்கவும். பின் நாற்புறமாக அனைத்து தேவர்களுக்கும் பூஜை செய்யவும். ஸ்ரீ சிவமகாபுராணம் 7வதான வாயவிய சம்ஹிதை, அதிலே உத்தரகண்டம், அதிலே 30 நாம் தொடர்கிறோம். இவ்வாறு ஐந்து ஆவரண பூஜைகளையும் முறைப்படி பூஜித்து பின் அனைத்து ஆவரண தேவதைகளையும் தாண்டி வெளிப்புறத்திலோ அல்லது இந்த ஐந்தாவது ஆவரணத்திலேயோ கிழக்கில் மாத்ருகா தேவதைகளோடு கூடிய நந்திகேஸ்வரரை பூஜிக்கவும். பின் நாற்புறமாக அனைத்து தேவர்களுக்கும் பூஜை செய்யவும். இது தவிர ஆகாயத்தில் உலாவரும் ரிஷிகள், சித்தர்கள், தைத்தியர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள், அனந்தன் முதலிய நாகராஜாக்கள், அந்தந்த நாகராஜாக்களின் குலத்தில் தோன்றிய மற்ற நாகங்கள், தாகினி, பூதங்கள், வேதாளங்கள், பிரேதங்கள், பைரவர்களின் தலைவர், அனைத்து பிறவிகளிலும் தோன்றிய பாதாளவாசிகளான அனைத்து ஜீவராசிகள், நதிகள், சமுத்திரங்கள், பர்வதங்கள், வனங்கள், ஏரிகள், குளங்கள், பசுக்கள், பட்சிகள், மரங்கள், பல வடிவான விலங்கினங்கள், புழுப்பூச்சிகள் முதலிய அற்பஜீவர்கள், மனிதர்கள், அற்பப்பிராணிகள், பிரம்மாண்டத்தினுள் அடங்கிய உலகங்கள், கோடி கோடி பிரம்மாண்டங்கள், அதற்கு வெளியில் உள்ள எண்ணற்ற புவனங்கள் மற்றும் அவர்களது தலைவர்கள், 10 திசைகளிலும் உள்ள பிரம்மாண்டங்களின் ஆதாரமான ஸ்ரீருத்ரன், குணம், மாயை, சக்தி ஆகிய மூன்றில் தோன்றிய மற்றும் அவைகளை தாண்டி மேலே சொல்லால் குறிக்கப்படும் ஜடச்சேதனமாக உள்ள பிரபஞ்சம் ஆகிய அனைத்தையும் இறைவரது இரு பக்கங்களிலும் விளங்குவனவாக பாவித்து அவர்களுக்கும் சாதாரணமாக பூஜை செய்ய வேண்டும். அவ்வாறு பூஜிக்கும் போது முன்கூறிய அனைவரும் மூர்த்திகளாக சுரூபம் தரித்து இரு கைகளையும் தலைமையில் குவித்து புன்முறுவரோடு மிகவும் பக்தியோடு இறைவனையும் இறைவியையும் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக பாவித்து பூஜிக்க வேண்டும். இவ்வாறு ஆவரண பூஜையை முடித்தவின் பூஜையின் நிலவில் அம்மையறியாது ஏதாவது தவறுதல்கள் நேர்ந்திருக்கலாம் என்பதற்காக திரும்பவும் சிவபிரானுக்கு அர்ச்சனை செய்து பின் திருவைந்தெழுத்தை ஜபிக்கவும். பின்பு இறைவன் எதிரில் உயர்ந்த பதார்த்தங்களுடன் அமுதத்திற்கு ஒப்பான இனிய தூய்மையான சுத்தாங்கத்தை அதாவது சருவை வைத்து நிவேதனம் செய்யவும். இந்த நிவேதனம் 22 ஆடகம் அளவு, அதாவது 3 மணங்கும் 8 சேரும் கூடிய அளவு இருந்தால் மிகவும் உத்தமம். குறைந்தது ஓர் ஆடகம், அதாவது 4 சேர் அளவு இருந்தால் அது மிகவும் குறைந்ததாக கணக்கிடப்படுகிறது. அல்லது தன் செல்வச்செழிப்பிற்கு ஏற்பவும் சிரத்தையோடு செய்து நிவேதனம் செய்யலாம். அதன்பின் ஏலக்காய், காம்பு, பாக்கு, சுண்ணாம்பு ஆகியன கலந்த வெற்றிலை தாம்பூலத்தை நிவேதனம் செய்து நீராஜனம், அதாவது கற்பூர ஆரத்தை காட்டி மீதி பூஜையை முடித்து வேள்விக்கான திரவியங்கள், நிவேதனம், வஸ்திரம் முதலியன உயர்தரமாக இருக்க வேண்டும். பக்தியும் செல்வச்செழிப்பும் இருப்பவும் கருவித்தனம் செய்யக்கூடாது. மூர்க்கத்தனம், கருவித்தனம், பூஜையை பற்றிய அசட்டை முதலியன இருப்பின் அவன் தன் கருவித்தனத்தால் செய்கின்ற செயலில் ஏதாவது ஒரு பகுதியை விட்டு செய்தானாகில் அவன் செய்யும் பூஜை முதலிய காமிய கர்மங்கள் பலன் அளிப்பதாக இருக்காது. இது சான்றோர்களின் கருத்து. ஆகவே நாம் செய்யும் பூஜை முதலியன நற்பயன் அளிக்க வேண்டுமானால் அசட்டைத்தனத்தை ஒதுக்கி பூஜை முறையில் எந்த ஒரு பகுதியையும் குறையாது, அதாவது விடாது, முழுவதுமாக செய்ய வேண்டும். இவ்வாறு பூஜையை முறைப்படி முடித்து இறைவனையும் இறைவியையும் வணங்கி மனதை ஒருநிலைப்படுத்தி பக்தியோடு துதிக்க வேண்டும். பின் முடிந்தால் 1000 தடவையோ அல்லது குறைந்தது 108 முறையாவது பஞ்சாட்சரத்தை ஜபிக்க வேண்டும். நாம் செய்யும் பூஜை முதலியன நற்பயன் அளிக்க வேண்டுமானால் அசட்டைத்தனத்தை ஒதுக்கி பூஜை முறையில் எந்த ஒரு பகுதியையும் குறையாது விடாது முழுவதுமாக செய்தல் வேண்டும். இவ்வாறு பூஜையை முறைப்படி முடித்து இறைவனையும் இறைவியையும் வணங்கி மனதை ஒருநிலைப்படுத்தி பக்தியோடு துதிக்க வேண்டும். பின் முடிந்தால் 1000 தடவையோ அல்லது குறைந்தது 108 முறையாவது பஞ்சாட்சரத்தை ஜபிக்க வேண்டும். பின் புத்தகத்தையும் குருவையும் பூஜித்து தனது பக்தி செல்வம் ஆகியவற்றிற்கு உகந்தவாறு சபைக்கு வந்திருக்கும் அனைத்து சான்றோர்களையும் பூஜித்து அவர்களது ஆசி பெற வேண்டும். பின் ஆவரண தேவதைகளோடு சிவபிரானை விசர்ஜனம் செய்து வேள்விக்கான அனைத்து பொருட்களையும் குருவிற்கோ அல்லது சிவ பக்தருக்கோ அழைக்கவும், அல்லது கோவிலிலே தரலாம். அல்லது அனைத்து ஆவரண தேவதைகளையும் 8 தேவதையான இறைவனையும் 7 வித ஹோம திரவியங்களால் வேள்வி செய்யலாம். இந்த அஸ்திர யோகம் மூவுலகங்களிலும் புகழ்பெற்ற யோகேஸ்வரம் என்கிற யோகமாகும். இதற்கு மேற்பட்டதான யோகம் மூவுலகங்களிலும் வேறு எதுவுமே இல்லை. இதனால் பெறவியலாத பொருள் இப்பிரபஞ்சத்தில் எதுவுமே இல்லை. இந்த அஸ்திர யோகம் மூவுலகங்களிலும் புகழ்பெற்ற யோகேஸ்வரம் என்கிற யோகமாகும். இதற்கு மேற்பட்டதான யோகம் மூவுலகங்களிலும் வேறு எதுவுமே இல்லை. இதனால் பெற இயலாத பொருள் இப்பிரபஞ்சத்தில் எதுவுமே இல்லை. இதன் மூலம் இதுவரை இன்பங்கள் அனைத்தையும் எளிதில் பெறலாம். இதுதான் இதனுடைய பலன் என்று எந்த ஒரு விதமான முடிவும் இல்லை. ஏனெனில் மேன்மைக்கு காரணம் அனைத்து பயன்களையும் பெறுவதற்கு இதைவிட வேறு சிறந்த சாதனம் ஒன்றும் இல்லை. மனிதன் எந்த ஒரு பயனை விரும்புகிறானோ அவை அனைத்தையும் சிந்தாமணி என்கிற தெய்வீக மணியிடம் பெறுவது போல் இதன் மூலம் பெறலாகும் என்பது சர்வ நிச்சயமாகும். ஆனால் அற்ப பயன் வேண்டி இதை உபயோகப்படுத்தக்கூடாது. பெரியொருவரிடம் ஒருவரிடம் சென்று அற்ப பயனை வேண்டுபவன் இளவம் பஞ்சை காட்டிலும் லேசாக ஆகிறான், அதாவது மிகுந்த தாழ்ச்சியை பெறுகிறான். இறைவனை குறித்து செய்யப்படும் கர்மங்கள் சிறியதோ பெரியதோ அது பயன் தராமல் போகாது. இறைவனை குறித்து செய்யப்படும் கர்மங்கள் சிறியதோ பெரியதோ அது பயன் தராமல் போகாது. ஆகவே நற்பயன் பெற விரும்புபவன் அனைத்து செயல்களையும் இறைவனுக்கே என்றுதான் செய்தல் வேண்டும். பிற தெய்வங்களிடமிருந்து பெற இயலாத பகை வெல்லுதல், அகால மரணத்தை தடுத்தல் முதலிய பெரும் பலன்கள் பெறுவதற்கும், கண்ணதரின் தெரியும் இவ்வுலக பயன்கள், நம் கண்களுக்கு எட்டாத பர உலக பயன்கள் ஆகியவற்றை பெறுவதற்காகவும் இதை பயன்படுத்தலாம். பெரும் தீயவிளைவுகள், பெரும் நோய்கள், நிற்க இயலாத பெரும் பயங்கள் மற்றும் பஞ்சம் முதலிய காலங்களில் அவை நீங்குவதற்காக சாந்தி செய்ய வேண்டியிருப்பின் இதை கொண்டு சாந்தி செய்து கொள்ளலாம். மிகைப்பட கூறுவதற்கு என்ன உள்ளது? சிவபரம்பொருளே இந்த அஸ்திர யோகத்தை சிவரடியார்களுக்கென்றே பெரும் தீங்குகளிலிருந்து நிவாரணம் பெற வேண்டி கூறியுள்ளார். ஆகவே தன் ஆன்மா கடைத்தேற இதை காட்டிலும் பெரியதொரு ரட்சகம் காப்பு இல்லை என்ற மனவார எண்ணி இதை உபயோகிப்பவன் நிச்சயம் மங்களமான சுபப்பயன்களை பெறுவான். தூயவனாகவும் ஈடுபாடுடனும் எவன் வெறும் துதிமாலைகள் மட்டுமே ஓதுவானோ அவன் தான் விரும்பிய பலனில் 8/1 கட்டாயம் பெறுவான் என்பதில் ஐயமில்லை. எவன் ஒருவன் துதிமாலைகளின் பொருளை நன்குணர்ந்து பௌர்ணமி, அஷ்டமி, சதுர்தசி ஆகிய திதிகளில் உபவாசம் இருந்து துதிமாலைகளை படிப்பானோ அவன் தான் எண்ணிய பயனில் பாதி பயனை பெறுவான். எவன் பொருள் உணர்ந்து தொடர்ந்து ஒரு மாதம் துதிமாலைகளை ஓதுவானோ அவனும் பௌர்ணமி, அட்டனி, சதுர்தசி ஆகிய நாட்களில் விரதமிருந்து பொருள் உணர்ந்து துதிமாலைகளை ஓதுவானோ அவனும் விரும்பிய பயனை பெறுவர். சிவாய. இதற்கு அடுத்ததாக 31வது அத்தியாயம் மிக விரிவாக சிவபிரானது ஐந்து ஆவரணங்களில் விளங்கும் அனைத்து தேவதைகளையும் அவர்களுடைய துதிகளையும் அதனால் பெறக்கூடிய பயனையும் சொல்லுகிறது. மிக விரிவாக இருக்கின்ற காரணத்தினாலே அதை இரண்டுக்கும் மேற்பட்ட